சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 4, 2022. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை. ஏசாயா: இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா: அவர் கூக்குரலிடவுமாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவுமாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்துமட்டும் இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாட்டுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. ஏசாயா: இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாத்திருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வாய்ப்பேன். ஏசாயா: நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். லூக்கா: யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து மலட்டியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படியிருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவசந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவசன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து, ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் கடவுளால் ஆளப்படும் போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் எப்போதும் இருக்கும் மனம், கடவுளால் அனைத்தும் சாத்தியம் என்பதை மனிதன் அறிவான். இயேசு ஒரு கன்னி பெண்ணின் மகன். அவரை பற்றிய மேரியின் கருத்து ஆன்மீகமானது, ஏனென்றால் தூய்மை மட்டுமே உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்கும். அவை நல்ல மற்றும் தூய்மையான கிறிஸ்து இயேசுவில் தெளிவாக அவதாரம் எடுத்தன. கிறிஸ்தவ அறிவியலில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் கடவுள் மட்டுமே மனிதனின் ஒரே ஆசிரியர் என்ற புகழ்பெற்ற கருத்தை அடைந்துள்ளனர். கன்னி தாய் கடவுளை பற்றிய இந்த யோசனையை உருவாக்கினார். மேலும் அவரது இலட்சியத்திற்கு இயேசுவின் பெயரை கொடுத்தார், அதாவது யோசுவா அல்லது இரட்சகர். மேரியின் ஆன்மீக உணர்வின் வெளிச்சம் பொருள் சட்டத்தையும் அதன் தலைமுறை வரிசையையும் அமைதிப்படுத்தியது. மேலும் சத்தியத்தின் வெளிப்பாட்டின் மூலம் அவளுடைய குழந்தையை பெற்றெடுத்தது. கடவுளை மனிதர்களின் தந்தை என்று நிரூபித்தது. பரிசுத்த ஆவியானவர் அல்லது தெய்வீக ஆவியானவர் கன்னி தாயின் தூய உணர்வை மறைத்து இருப்பது ஆவியே என்ற முழு அங்கீகாரத்துடன் கிறிஸ்து கடவுளின் மார்பில் என்றென்றும் ஒரு யோசனை வாழ்ந்தார். மனிதனாகிய இயேசுவின் தெய்வீக கொள்கை மற்றும் பின் இந்த ஆன்மீக யோசனையை உணர்ந்தார். இருப்பினும் முதலில் மந்தமாக வளர்ந்தார். மனிதன் கடவுளின் சந்ததியாக, ஆவியின் யோசனையாக, ஆவியானவர் இணக்கமானவர் மற்றும் மனிதன் நித்தியமானவர் என்பதற்கு அழியாத சான்றாகும். மரியாளின் சுய உணர்வுடன் கடவுளுடன் இணைந்ததன் சந்ததியே இயேசு. மாம்ச உறவுகளை இயேசு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் கூறினார், பூமியில் உங்கள் தந்தை என்று யாரையும் அழைக்க வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ஒருவரே. மீண்டும் அவர் கேட்டார், என் தாய் யார், என் சகோதரர்கள் யார்? அவர்கள் தந்தையின் சித்தத்தை செய்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. அவர் எந்த மனிதரையும் தந்தை என்று அழைத்ததாக எங்களிடம் எந்த பதிவும் இல்லை. அவர் ஆவியானவர், கடவுள், ஒரே படைப்பாளராகவும் எனவே அனைவருக்கும் தந்தையாகவும் அங்கீகரிக்கப்பட்டார். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியைச் சேர்ந்தவை. அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வில் இல்லை. அல்லது அவர் புத்திசாலித்தனத்தை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம். கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம். ஆவியானவர் கடவுள் உருவாக்கப்படாத எண்ணங்களை அவற்றின் சரியான வழிகளில் சேகரித்து இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு புனித நோக்கத்தின் இதழ்களை திறக்கும் போது கூட நோக்கம் தோன்றும். ஆவியானவர் ஒவ்வொரு பொருளையும் முறையாக ஊட்டி ஊட்டுத்துகிறார். அது ஆன்மீக படைப்பின் வரிசையில் தோன்றும். இவ்வாறு கடவுளின் தந்தையையும் தாய்மையையும் மென்மையாக வெளிப்படுத்துகிறது. ஆவியின் பிரபஞ்சம் தெய்வீக கோட்பாடு அல்லது வாழ்க்கையின் படைப்பு சக்தியை பிரதிபலிக்கிறது. இது மனதின் பல வடிவங்களை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் மனிதனின் கூட்டு யோசனையின் பெருக்கத்தை நிர்வகிக்கிறது. மரமும் மூலிகையும் தனக்கென பரவும் சக்தியினால் பலனை தருவதில்லை, மாறாக அவை அனைத்தையும் உள்ளடக்கிய மனதை பிரதிபலிப்பதால். ஒரு பொருள் உலகம் ஒரு மரண மனத்தையும் மனிதன் ஒரு படைப்பாளியையும் குறிக்கிறது. விஞ்ஞான தெய்வீக படைப்பு அழியாத மனதையும் கடவுளால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தையும் அறிவிக்கிறது. எல்லையற்ற மனம் மன மூலக்கூறு முதல் முடிவெளி வரை அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது. எல்லாவற்றின் இந்த தெய்வீக கோட்பாடு அவரது படைப்பு முழுவதும் அறிவியலையும் கலையையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் மனிதன் மற்றும் பிரபஞ்சத்தின் அழியாத தன்மையை வெளிப்படுத்துகிறது. படைப்பு எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதன் வற்றாத மூலத்தின் இயல்பிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மரண உணர்வு இந்த தோற்றத்தை தலைகீழாக மாற்றுகிறது மற்றும் யோசனைகளை பொருள் என்று அழைக்கிறது. இவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் தெய்வீக கருத்து மனித அல்லது பொருள் சார்ந்த நம்பிக்கையின் நிலைக்கு வீழ்ச்சியடைந்தது மரண மனிதன் எனப்படும். ஆனால் விதை தன்னில் உள்ளது. தெய்வீக மனம் அனைத்தும் மற்றும் அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்கிறது. மனம் பெருக்கி மற்றும் மனதின் எல்லையற்ற யோசனை மனிதனும் பிரபஞ்சமும் உற்பத்தியாகும். ஒரு எண்ணம், ஒரு விதை அல்லது ஒரு பூவின் ஒரே புத்திசாலித்தனம் அல்லது பொருள் அதை உருவாக்கிய கடவுள். மனமே அனைத்திற்கும் ஆன்மா. மனம் என்பது வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு அனைத்தையும் ஆளுகிறது. மனிதர்கள் அகங்காரவாதிகள். அவர்கள் தங்களை சுயாதீனமான தொழிலாளர்கள், தனிப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தெய்வம் உருவாக்காத அல்லது உருவாக்க முடியாத ஒன்றை தோற்றுவித்தவர்கள் என்று நம்புகிறார்கள். மரண மனதின் படைப்புகள் பொருள் அழியாத ஆன்மீக மனிதன் மட்டுமே படைப்பின் உண்மையை குறிக்கிறது. சாவுக்கேத்துவான மனிதன் தனது இருப்பு பற்றிய எண்ணங்களை ஆன்மீகத்துடன் கலந்து கடவுள் செயல்படுவதை போலவே செயல்படும் போது அவன் சொர்க்கத்தை ருசிக்காததால் இருட்டில் தடுமாறி பூமியை பற்றி கொள்ள மாட்டான். சரீர நம்பிக்கைகள் நம்மை ஏமாற்றுகின்றன. அவை மனிதனை விருப்பமில்லாத நயவஞ்சகனாக ஆக்குகின்றன. நன்மையை உருவாக்கும் போது தீமையை உருவாக்குகின்றன. அவர் அருளையும் அழகையும் கோடிட்டு காட்டும் போது சிதைவை உருவாக்கி அவர் ஆசீர்வதிப்பவர்களை காயப்படுத்துகிறார். அனைத்தையும் படைத்த படைப்பாளி ஒருவர் மட்டுமே இருக்க முடியும். கடவுள் எல்லாவற்றையும் தனது சொந்த சாயலின்படி வடிவமைக்கிறார். வாழ்க்கை இருப்பில் பிரதிபலிக்கிறது. உண்மையில் உண்மை கடவுள் நன்மையில் பிரதிபலிக்கிறது. இது அவர்களின் சொந்த அமைதியையும் நிரந்தரத்தையும் அளிக்கிறது. அன்பு தன்னலமற்ற தன்மையால் துவண்டு அழகிலும் ஒளியிலும் அனைவரையும் குளிப்பாட்டுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நம் கால்களுக்கு கீழே உள்ள புல் மௌனமாக சொல்லுகிறது. அடக்கமான அற்புத சவளுடைய இனிமையான சுவாசத்தை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறது. பெரிய பாறை நிழலையும் தங்குமிடத்தையும் தருகிறது. சூரிய ஒளி தேவாலயத்தின் குவிமாடத்திலிருந்து ஒளிரும் சிறை அறைக்குள் நோய்வாய்ப்பட்ட அறைக்குள் சறுக்குகிறது. பூவை பிரகாசமாக்குகிறது. நிலப்பரப்பை அழகுபடுத்துகிறது. பூமியை ஆசீர்வதிக்கிறது. மனிதன் அவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். பூமி முழுவதிலும் கடவுளின் ஆதிக்கத்தை உடையவன் மற்றும் பிரதிபலிக்கிறான். ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழ்பவர்களாகவும் நித்தியமானவர்களாகவும் என்றென்றும் மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள். தெய்வீக அன்பு அதன் சொந்த கருத்துக்களை ஆசீர்வதிக்கிறது. மேலும் அவற்றை பெருக்க செய்கிறது. அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவர் அறிவியல் விரிவடைவதை வழங்குகிறது. திரட்டல் அல்ல இது. மூலக்கூறிலிருந்து மனதிற்கு பொருள் வளர்ச்சியை வெளிப்படுத்தாதது. ஆனால் மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தெய்வீக மனதின் ஒரு பகிர்வு. விகிதாச்சாரத்தில் மனித தலைமுறை நிறுத்தப்படும் போது நித்திய இணக்கமான உயிரினத்தின் உடைக்கப்படாத இணைப்புகள் ஆன்மீக ரீதியில் கண்டறியப்படும். மற்றும் மனிதன் பூமியில் இல்லை ஆனால் கடவுள் இணைந்து இருக்கும் தோன்றும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.